அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்பி. உங்களை நம்ம சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பெரிய இடைவேளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாத்தையுமே சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அதுலேயும் இன்னைக்கு ஒரு சிறப்பான அக்கேஷனில் உங்களோட எல்லாரோடையும் பேசுறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அப்படி என்ன அக்கேஷன் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு என்ன நாள்? June 2nd. ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாள் எனக்கு. எனக்கு பிடித்த ஒரு மாமனிதரோட பிறந்த நாள், அஃப்கோர்ஸ் இசைஞானி இளையராஜா அவர்கள். மாஸ்ட்ரோ இன்னைக்கு அவரோட 79th பிறந்த நாளை கொண்டாடுறாரு. சரி, எதுக்கு இளையராஜாவோட பிறந்த நாள் மட்டும் நான் பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் வாழ்க்கையில பெரிய இம்பாக்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதை கேட்கிறவங்க நிறைய பேரோட வாழ்க்கையில கண்டிப்பா இளையராஜா அவர்களோட பாடல்களா இருக்கட்டும் இல்ல பிஜிஎம்மா இருக்கட்டும், கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு நல்ல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த ஃபுல் எபிசோடுமே ஒரு ட்ரிபியூட் இளையராஜா மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். சரி, எபிசோடுக்குள்ள போலாமா? உங்களை இந்த புதிய எபிசோடுக்கு வரவேற்பது உங்கள் எம்பி மற்றும் உங்கள் எம்பிஸ் தமிழ் பாட்காஸ்ட். இந்த எபிசோட் முழுக்கவே இளையராஜா அவர்களை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிற போறேன். நிறைய பேத்துக்கு இது தெரிஞ்ச விஷயங்களா இருக்கலாம், சிலருக்கு தெரியாததா இருக்கலாம். தெரியாதவர்களுக்கு இதை சுவாரஸ்யமாக்குறதுக்காக சிறப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்னா தொகுத்து இங்க கொடுத்துருக்கேன். சரி, எபிசோடுக்குள்ள போவோமா? இளையராஜா அப்படின்ற பேரே பாத்தீங்கன்னா அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். இளையராஜா அவர்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞான தேசிகன். பள்ளிக்கூடத்துல சேரும் பொழுது அவங்க அப்பா வந்து இந்த பேரை ராஜையா அப்படின்னு மாத்தினாரு. ஊரு எல்லாமே இதை கொஞ்சம் மருவி ராசையா அப்படின்னு தான் இளையராஜா அவர்கள் கூப்பிட்டு இருந்தாங்க. அது நம்ம இளையராஜா அவர்கள் தான். 2013 CNN IBN வந்து ஒரு போல் கண்டக்ட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட 100 சினிமா வரலாற்றை கொண்டாடுறதுக்காக ஒரு போல் கண்டக்ட் பண்றாங்க. அதுல இந்திய சினிமாவோட மிகச்சிறந்த இசையமைப்பாளர் யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தேர்ந்தெடுக்கிறதுல இளையராஜா அவர்கள் இந்தியாவோட கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஆல் டைம் அப்படின்ற ஒரு சிறப்பை பெறாரு. எத்தனையோ லாங்குவேஜஸ் இந்தியாவில இருக்கு, எத்தனையோ சினிமாஸ் இருக்கு இந்தியாவில, ஆனா ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்ல இருந்து வந்த ஒரு இசையமைப்பாளர் மிகச்சிறந்த இந்தியாவோட தலை சிறந்த இசையமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுறது நம்ம எல்லாத்துக்குமே எவ்வளவு பெரிய சிறப்பு. இதற்கு அடுத்த வருடம் 2014 பாத்தீங்கன்னா, அமெரிக்கன் வேர்ல்டு சினிமா போர்ட்டல்ன்ற நிறுவனம் வந்து உலகத்திலேயே தலை சிறந்த 25 இசையமைப்பாளர்களோட வரிசையை வந்து அறிவிக்கிறாங்க. அதுல ராஜா அவர்கள் எத்தனாவது இடம் பிடித்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 9th இடம். உலகத்தோட தலை சிறந்த இசையமைப்பாளர்கள் மேரிகோன், ஜான் வில்லியம்ஸ், கோல்ட் ஸ்மித் இவங்கள மாதிரி பலர் இடம் பிடித்திருந்த லிஸ்ட்ல இளையராஜா அவர்கள் 9th இடத்தை பிடித்திருந்தார். இதுல இன்னொரு மிகச்சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த லிஸ்ட்ல இருந்த ஒரே இந்தியன் இளையராஜா அவர்கள் மட்டும்தான். எவ்வளவு பெரிய பெருமை நம்ம எல்லாத்துக்குமே. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம், நம்ம எல்லாத்துக்குமே வந்து தளபதி படம் தெரிஞ்சிருக்கோம். அதுல சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, இந்த பாடலை முணுமுணுக்காத உதடுகள் தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த பாடல் கம்போஸ் பண்ணப்பட்ட விதம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். நார்மலா ராஜா அவர்களோட பாடல்கள் எல்லாமே வந்து பிரசாத் ஸ்டுடியோஸ்ல தான் கம்போஸ் பண்ணப்படும். இந்த பாடல் வந்து பாம்பேல கம்போஸ் பண்ணப்பட்டது. இந்த பாடலை கம்போஸ் பண்ணும் போது யூஸ் பண்ண ஆர்கெஸ்ட்ரா யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜே டி பர்மன் அவர்களோட ஆர்கெஸ்ட்ராவை தான் யூஸ் பண்றாரு. அவங்க எல்லாருமே முதல் முறையா இளையராஜா அவர்களோட பணியாற்றுறாங்க. இளையராஜாவோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட் ஆனது. அதாவது நார்மலா அவர் வந்து இந்த பாடல்கள் ரெக்கார்ட் ஆகும் முன்பே வந்து எல்லாத்துக்கும் நோட்ஸ் எழுதுவாரு. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் நோட்ஸ் ரெடியா இருக்கும். ஸோ அதுதான் அவங்க வாசிக்க போறாங்க. கிளியரா எல்லாமே பிளான் பண்ணப்பட்ட பிற்பாடே ரெக்கார்டிங்க்கு போவாங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப புதுசா இருக்கு. சரி, இப்ப யாரும் இதை பண்றது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே இதை உல்ட்டாவா தான் பண்றாங்க. ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணின பிற்பாடே இதுக்கு நோட்ஸ் எழுதப்படுறது இந்த காலம். இப்படிதான் இன்னைக்கு கம்போசிஷன் நடந்துட்டு இருக்கு. சோ இவர் வந்து அந்த கம்போசிஷன் முடிஞ்ச பிற்பாடு மொத்த ஆர்கெஸ்ட்ராவும் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவேஷன் பண்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3-5 கண்டினியூஸா ஒரு கைத்தட்டல் கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. இப்படி ஒரு மிகச்சிறப்பான ஒரு இசையமைப்பாளரை ஒர்க் பண்ணோன்ற ஒரு பிரமிப்பு அவங்க கிட்ட இருந்து போகவே இல்லை. 1986 உலகநாயகன் அவர்கள் நடித்து வெளியான படம் வந்து விக்ரம். இந்த விக்ரம்ன்ற படத்துல ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இந்தியாலேயே முதல் முறையா கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட முதல் படம். இன்றைக்கு மொத்த கம்போசிஷன்ஸுமே வந்து கம்ப்யூட்டர்ல தான் நடந்துட்டு இருந்தாலும், இதுக்கான விதை யாரு போட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் தான். தேவர் மகன் படத்துல வந்து சிவாஜி அவர்கள் சொல்ற மாதிரி விதை போட்டது இளையராஜா. எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளையார் சொல்லி இளையராஜா அவர்கள் தான் இந்த கம்ப்யூட்டர் முறைக்கு வந்து போட்டது அப்படின்றது ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், தம்பிக்கு எந்த ஊர், இந்த படம் நம்ம எல்லாத்துக்குமே பிரபலமான படம். சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்து வெளியான திரைப்படம். இந்த படத்தை பத்தி பேசினாலே நம்ம எல்லாத்துக்கும் முத முதல்ல ஞாபகம் வருது இந்த காதலின் தீபம் ஒன்று. அப்படின்ற பாடல். இந்த பாடல் கம்போஸ் பண்ணப்பட்ட விதத்திலையுமே வந்து ரொம்ப பெரிய சிறப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அந்த பர்டிகுலர் காலகட்டத்தில் இளையராஜா அவர்கள் வந்து உடல்நலம் சரியில்லாமல் வந்து மருத்துவமனையில் இருந்த சமயம், அப்போ இளையராஜா அவர்களால் பாட முடியல. ஸோ இந்த மொத்த பாடலும் எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காருன்னா விசில் மூலமாகவே கம்போஸ் பண்ணப்பட்டது, மிகச்சிறப்பில். அதே மாதிரி இந்த பாடல் ஓகே பண்ண பிற்பாடு இதுக்கான நோட்ஸ் இளையராஜா அவர்கள் எழுதி ரெக்கார்டிங்காக கொடுக்கப்பட்டது. இந்த பாடலை பாடியவர்களான எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஷிலா அவர்கள் வந்து இந்த பாடலை வந்து இளையராஜாவுக்கு வந்து டெலிஃபோன் மூலமாக பாடி காட்டி ஓகே பண்ண பிற்பாடே இளையராஜா ரெக்கார்டிங்க்கு போயிருக்காரு. இந்த மொத்த ரெக்கார்டிங்கும் இளையராஜா அவர்கள் ஃபோனில் இருந்திருக்காரு, என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுமோ எல்லாமே ஃபோன்லேயே பண்ணப்பட்டது. அப்படிதான் இந்த பாடலோட கம்போசிஷனுமே முடிஞ்சிருக்கு. சாருகேசி ராகத்தில் இடம்பெற்ற பாடலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 வந்து இளையராஜா அவர்களோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக ரேடியோ சிட்டி வந்து ராஜா ராஜா தான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராம் மூலமாக பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களோட மிகச்சிறப்பான பாடல்கள் நம்ம வந்து நேயர்கள் விருப்பமாக நம்ம கேட்கலாம். 91 நாட்கள் வந்து சென்ற இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் நேயர்களால் விரும்பப்பட்டு கேட்கப்பட்ட பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் இருந்து அது காதலின் தீபம் ஒன்று தான். எவ்வளோ பெரிய சிறப்பு, எவ்வளோ சிம்பிளாக கம்போசிஷன் முடிஞ்சிருக்குன்னு பாருங்களேன். இன்னொரு சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஹிட் திரைப்படத்தில் இளையராஜா அவர்களோட இம்பாக்டை பற்றி இப்போ பார்ப்போம். 1980களில் வெளியான படம் தான் முரட்டுக்கலை. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம். அப்போவே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார், அவ்வளோ பெரிய ஸ்டேஜரில் இருந்திருக்காரு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது மவுண்ட் ரோட்டில் கட் அவுட் வளைக்கிறது வந்து பொதுவாகவே வழக்கமாக இருக்கும். அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடு முழுக்க சினிமா கட் அவுட்டுகளாக நிரம்பி இருந்த காலகட்டம், அதாவது ஒரு பெரிய கௌரவம். ஸோ அப்படி இருந்த காலகட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது ரஜினிகாந்த் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய கட் அவுட் இருந்ததோ அதே சைஸுக்கு இளையராஜா அவர்களோட கட் அவுட்டும் இருந்திருக்கு. இன்றைக்கு எங்கேயாவது ஒரு ஹீரோவோட கட் அவுட் பக்கத்தில் ஒரு மியூசிக் டைரக்டரோட கட் அவுட் இருக்கா அப்படின்னு பார்த்து எனக்கு சொல்லுங்களேன், கண்டிப்பாக ஒரு பேனர் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இளையராஜாவோட ஸ்டேச்சர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. 1970களில் பிற்பகுதியிலிருந்து 90கள் வரையும் அவர் கோலூற்றின காலம் அது. இந்த கட் அவுட் பற்றி பேசும்பொழுது ரீசெண்டாக ஒருத்தர் பேசினது எனக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1980களோட பிற்பகுதியில் வந்து ஒரு பூஜை, படத்தோட பூஜை ஒன்று போடப்படுது. அந்த பூஜை போடப்பட்ட பிற்பாடு சேம் அதே மாதிரி ஒரு கட் அவுட் வந்து மவுண்ட் ரோட்டில் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் பொழுது அந்த டைரக்டர் என்ன தெரியுமா எழுதியிருந்திருக்காரு அந்த கட் அவுட்ல, இளையராஜா போட பேனர் மட்டும் தான் இருந்திருக்கு, கட் அவுட் மட்டும் தான் இருந்திருக்கு. அதற்கு கீழே வந்து இளையராஜா அவர்களின் இசை பிச்சையில் இன்று முதல் படப்பிடிப்பு ஆரம்பம். எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இளையராஜா வாழ்ந்திருக்காரு, எந்த மாதிரி இளையராஜாவை மக்கள் யோசிச்சிருந்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. இளையராஜா படம் மியூசிக் போட்டாலே அந்த படம் வெற்றி, அப்பதான் விநியோகஸ்தர்களும் வந்து அந்த படத்தை வாங்குவாங்க அப்படின்ற காலகட்டம் இருந்திருக்கு. ஆனா ஜெனியூனா வந்து இளையராஜா அவர்களும் இதற்கு வந்து ஜஸ்டிபிகேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றது அவரோட இசையில இருந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஃபைனலா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். 1980களோட நடுப்பகுதியில் பிறந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இசைனா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இசையமைப்பாளர்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 90களோட மத்தியில எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இசைனா என்னன்னு நம்ம வேற விஷயத்தை பார்த்து கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நானுமே வளர்ந்தேன். ஸோ ஒரு 20-25 வருடத்திற்கு முன்பு என்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் யார் அப்படின்னு கேட்டிருந்தா நான் வேற ஒரு பேரை தான் சொல்லியிருப்பேன். ஆனால் வயது கூட கூட இசைனா என்ன அப்படின்ற அனுபவம் அதை உணர்ற தருவாய் வர ஆரம்பிக்கும் பொழுது இளையராஜாவோட பாடல்கள் பிடிக்க ஆரம்பிச்சது, அது உணர்ச்சியா மாற ஆரம்பிச்சது, இசை புரிய ஆரம்பிச்சது. இதுதான் வந்து நான் என்னோட மெச்சூரிட்டியா பாக்குறது. இது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா 1970களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு டீ கடைக்கு போனாலும் சரி, இல்ல எந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஓபன் பண்ணினாலும் பெரும்பாலாக ஒழிக்கப்பட்ட சமயம் அது. 1975 எப்போ இந்த அன்னக்கிளின்ற படம் தமிழ் சினிமால வந்ததோ கம்ப்ளீட்டா ஒரு டிரான்சிஷன் நடக்க ஆரம்பிச்சது. நம்ம இசை தமிழை நோக்கி நம்ம திரும்ப ஆரம்பிச்ச சமயம் அது, ஹிந்தியில இருந்து தமிழுக்கு மாறினோம். இப்படி ஒரு டிரான்சிஷனுக்கு முக்கியமான ஒரு காரணம் இளையராஜா நினைக்கும் போது மிகப்பெரிய சந்தோஷம். இன்றைக்கு தனது 79வது பிறந்த நாளை கொண்டாடும் இளையராஜா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னும் 100 வருடம் நல்ல உடல் நலத்தோட இருக்கணும்ன்றதை வேண்டி இந்த பாட்காஸ்ட் முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MP மற்றும் உங்கள் MP தமிழ் பாட்காஸ்ட். வணக்கம், வாழ்த்துக்கள்.